அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 16 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இந்தியாவின் IPL கிரிக்கெட் போட்டிகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து இந்திய கிரிக்கெட் வாரியமே ஒரு விசாரணையை முன்னெடுத்து அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது குறித்த செய்திகள்.
பீகார் கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பா அவங்க என்ன அப்செக்ஷன் ரைஸ் பண்ணாங்கன்னா, பிக்கி மேல இருக்கிற பிரசிடென்ட் மேல அலிகேஷன் இருக்கும்போது அவங்க கான்ஸ்டிட் பண்ண கமிட்டியை வந்து எப்படி ரிலையபிளா இருக்குமா அப்படிங்கிற க்வெஸ்சன் பண்ணாங்க. அது வில் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அவங்க ஏதாச்சும் மிஸ்லீட் பண்ற மாதிரி தெரிஞ்சா கோர்ட் கண்ண மூடிட்டு இருக்காது எப்பவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தமிழ்நாட்டில் சோனியா காந்தி இன்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை எதிர்ப்பது குறித்த செய்திகள். மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ போட்டியிடும் விருதுநகர் தொகுதி நிலவரம் குறித்த பெட்டகம்.
இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1/3 இந்த பட்டாசு தொழிற்சாலையினுடைய பொருளாதார வைத்து தான் அமைந்திருக்கிறது. இது நிச்சயமாக இந்த பகுதியில் உள்ள பாராளுமன்ற தேர்தலில் கூடிய தொகுதியுடைய தோல்வி வெற்றியை இது கண்டிப்பாக பாதிக்கும்.
மற்றும் இலங்கை கண்ணோட்டம் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
தென்கொரியாவில் பெரும்பாலும் பள்ளிக்கூட குழந்தைகளை உட்பட சுமார் 500 பேரை ஏற்றிக்கொண்டு சென்று கடலில் மூழ்கிய கப்பலில் இருந்தவர்களை தேடும் பணியில் நீரினுள் சென்று தேடுபவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்கள். இந்த நடவடிக்கையில் அதிகூடிய வெளிச்சத்தை அளிக்கும் விளக்குகள் மற்றும் நீரினுள் எரியும் தீப்பந்தங்கள் ஆகியவற்றை கொண்டு இரவு முழுவதும் தேடுதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை 150 பயணிகள் மீட்கப்பட்டிருந்தாலும் இன்னும் 300 அதிகமானவர்கள் நிலை என்னவென்று தெரியவில்லை. அதே நேரம் நம்பிக்கையும் மங்கி வருகிறது. இந்த விபத்து காரணமாக குறைந்தது 4 பேர் உயிரிழந்துள்ளது இப்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளது.
ஜோர்ஜியாவிலிருந்து பிரிந்து சென்ற தெற்கு ஒசெட்டிய குடியரசின் எல்லையில் ரோந்தில் ஈடுபட்டிருந்த ரஷ்ய படையினரால் ஜோர்ஜிய ஊடகவியலாளர்கள் 3 தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ரஷ்யா சுதந்திர நாடாக கருதுகின்ற தெற்கு ஒசெட்டியாவின் நிர்வாக எல்லையோரமாக வேலிகள் நடப்படுவதாக வெளியான செய்திகள் தொடர்பில் படம் பிடித்துக் கொண்டிருந்த ஜோர்ஜிய தொலைக்காட்சி குழுவினரை தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர். தெற்கு ஒசெட்டிய பிரதேசம் ஜோர்ஜியாவின் பாகம் என்றே சர்வதேசம் கருதுகிறது. ஆனால் 2008 ரஷ்யாவுக்கும் ஜோர்ஜியாவுக்கும் இடையே மோதல்கள் வெடித்தது முதல் அந்த பகுதி முழுமையான ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நேட்டோ நாடுகள் தமது கிழக்கு எல்லைப் பகுதிகளில் கூடுதல் ராணுவ துருப்புக்களை நிறுத்தி வருகின்றன. கிழக்கு ஐரோப்பாவில் நேட்டோ கூடுதலான வான், தரை மற்றும் கடல் மார்க்கமாக துருப்புக்களை நிறுத்தும் என்று அதன் தலைமைச் செயலாளர் ஆண்ட்ரஸ் ஃபாவ் ராஸ்மோசன் கூறுகின்றார். எனினும் துருப்புக்களின் எண்ணிக்கை குறித்த தகவல்களை அளிக்க அவர் மறுத்துவிட்டார். யுக்ரைனில் ரஷ்யாவின் கடும்போக்கு நடத்தை என அவர் கூறும் ஒன்றை எதிர்கொள்வதற்கும் அதன் தாக்கத்தை குறைப்பதற்குமே நேட்டோவின் இந்த நடவடிக்கை எனவும் ராஸ்மோசன் கூறுகின்றார். 28 நாடுகளின் கூட்டமைப்பான நேட்டோ ஏற்கனவே ரஷ்யாவுடனான தமது பெரும்பாலான ஒத்துழைப்பு மற்றும் பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் போலந்து மற்றும் ருமேனிய வான் பரப்புகள் மீது வான் மார்க்கமான கண்காணிப்புகளையும் நேட்டோ முன்னெடுத்து வருகிறது.
காணாமல் போன மலேசிய விமானத்தின் சிதிரங்களை தேடி இந்து சமுத்திரத்தின் ஆழத்திற்கு அனுப்பப்பட்ட சிறிய நீர்மூழ்கி 2வது தடவையாகவும் மேலே திரும்பி வந்துவிட்டது. இந்த ரோபோ தானியங்கி நீர்மூழ்கி கடந்த திங்களன்று முதன்முறையாக அனுப்பப்பட்டது. எனினும் அப்போது அதனால் இயங்கக்கூடிய சுமார் 4,500 அதிகபட்ச ஆழத்தை அடைந்துவிட்டதால் இடைநடுவில் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு நீர்மூழ்கி திரும்பியிருந்தது. இந்த ஆளில்லா நீர்மூழ்கியில் ஏதோ இனம் புரியாத தொழில்நுட்ப பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாகவும் அது மீண்டும் கடலின் ஆழத்துக்கு அனுப்பப்படும் என்றும் தேடுதல் பணிகளை ஒருங்கிணைத்து வரும் ஆஸ்திரேலிய அதிகாரிகள் கூறுகின்றனர். கப்பலிலிருந்து ஆரம்ப கட்டமாக கிடைத்த தகவல்களிலிருந்து எந்தவிதமான குறிப்பிடத்தக்க சமிக்ஞைகளும் கிடைக்கவில்லை என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர்.
பாகிஸ்தானிய அரசுடன் ஏற்படுத்தி கொண்ட மோதல் நிறுத்தத்தை நீட்டிக்கப் போவது இல்லை என்று பாகிஸ்தானிய தாலிபான்கள் அறிவித்துள்ளார்கள். கடந்த மாதம் பாகிஸ்தான் தாலிபான்களுக்கும் அரசுக்கும் இடையே மோதல் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டது. எனினும் பேச்சுவார்த்தைகளுக்கு தாங்கள் தயார் என அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார்கள். இருதரப்புக்கும் இடையே மோதல் நிறுத்த ஒப்பந்தம் ஒரு முழுமையான நிலையும் அடையும் கட்டத்தில் உள்ளது என்று பாகிஸ்தானிய உள்துறை அமைச்சர் தெரிவித்து 3 ஆன நிலையில் இந்த முறிவு குறித்த தகவல் வந்துள்ளது.
சிபிஜி என்ற ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதற்கான குழுவின் புதிய அறிக்கையின்படி ஊடகவியலாளர்களின் கொலைகள் தொடர்பில் குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் அளிக்கப்படாத நாடுகளின் வரிசையில் ஈராக், சோமாலியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் மோசமான நிலைமையில் இருக்கின்றன. 5வது இடத்தில் சிரியா இருக்கிறது. 4வது இடத்தில் இலங்கை இருக்கிறது. ஊடகங்களுக்கு எதிரான வன்முறைகளை நாடுகள் கையாள்கின்ற விதத்தை அடிப்படையாக கொண்டு சட்ட நடவடிக்கைகளிலிருந்து குற்றவாளிகள் தப்புகின்ற சூழ்நிலைக்கான இந்த சுட்டன் அளவிடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் நிலவரம் பற்றி செய்தி அரங்கத்தில் நேயர்கள் விரிவாக கேட்கலாம்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இந்திய செய்திகள். இந்தியாவின் IPL கிரிக்கெட் போட்டிகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து இந்திய கிரிக்கெட் வாரியமே ஒரு விசாரணையை நடத்தி அதன் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இந்திய பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து அதுகுறித்து விசாரிக்க உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட நீதிபதி முட்கல் தலைமையிலான குழு விசாரணைகளை நடத்தி அதன் அறிக்கையை வெளிப்படையாக சமர்ப்பித்திருந்தாலும் சில விபரங்களை மூடிய உரையில் வைத்து அளித்திருந்தது. அந்த உரை இன்று உச்சநீதிமன்றத்தில் திறக்கப்பட்டது. அதில் கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்த ஸ்ரீனிவாசன் உட்பட 13 பேர்களின் பெயர்கள் இருப்பதாக அறிவித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் அமர்வு அவருக்கு எந்த நிவாரணமும் அளிக்க மறுத்துவிட்டது. கடந்த மார்ச் மாதம் 28 தேதி ஸ்ரீனிவாசன் தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று தாங்கள் அளித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய இப்பொழுது முகாந்திரம் இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்துவிட்டனர். இந்நிலையில் இன்று ஸ்ரீனிவாசன் மற்றும் IPL மீது பீகார் கிரிக்கெட் சங்கம் தாக்கல் செய்திருந்த மனு விசாரிக்கப்பட்ட பொழுதே நீதிபதிகள் இதை தெரிவித்தனர். உச்சநீதிமன்றத்தில் இன்றைய வழக்கு விசாரணையின் போது இருந்த வழக்கறிஞர் வி ஆதிமூலம் அவர்களிடம் கூடுதல் தகவல்கள் கேட்டேன்.
இன்னைக்கு வந்து மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் வந்து அவர் தரப்புல என்ன கேட்டாங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்தப்போ மார்ச் 28 தேதி பாஸ் பண்ண ஆர்டர்ல அவரை வந்து பிரசிடென்டா இருந்து நீக்கி சுனில் கவாஸ்கரை வந்து பிரசிடென்டா அப்பாயின் பண்ணாங்க. ரெண்டாவது IPL 7வது IPL வந்து எந்த தடங்களும் இல்லாம அது பாட்டுக்கு அது நடைபெறும்னு சொல்லிட்டாங்க. IPL ஓட CEO வந்து மிஸ்டர் சுந்தரராமன் கண்டினியூ பண்றதா வேண்டாமாங்கிற க்வெஸ்டினும் வந்தது. அப்ப கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, முதல்ல நாங்க சொன்ன மாதிரி அது வந்து மிஸ்டர் சுனில் கவாஸ்கரை டிசைட் பண்ணிட்டோம், அதுல நாங்க ஒண்ணும் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி பிக்கி ஸ்ரீனிவாசன் தரப்புலேருந்து அட்ஜர்மெண்ட் கேட்டாங்க. என்ன அட்ஜர்மெண்ட் அப்படின்னா, இவர் மேல இருக்கிற அலிகேஷன், ரெண்டாவது ஒரு டேப் ஒன்னு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க கோர்ட்ல, அந்த டேப்பை நாங்களும் கேட்கணும், ஏன்னா அப்பதான் எங்க தரப்பு நியாயங்களை நாங்க சொல்ல முடியும், எங்க தரப்பு அப்செக்ஷனை நாங்க சொல்ல முடியும் கோர்ட்ல. சோ அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் மூலமா கேட்டாங்க. சோ அதுக்கு கோர்ட் டைம் கொடுத்தாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு அட்ஜன் ஆச்சு.
இல்லை, இந்திய கிரிக்கெட் வாரியமான BCCI-னுடைய அந்த நிர்வாக செயல்பாடுகள் குறித்தே ஏகப்பட்ட சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் இருக்குது. அவர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் இருந்த BCCI மேலே தான் இவ்வளவு வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள் குறித்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்தன. அப்போது BCCI மேலேயே இவ்வளவு சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் இருக்கும் பொழுது இந்த IPL இந்த முறைகேடுகள் விவகாரம் தொடர்பாக BCCI விசாரித்து ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு வந்து பீகார் கிரிக்கெட் அசோசியேஷன் மற்றவங்களாம் யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கலையா?
பீகார் கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக அவங்க என்ன அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாங்கன்னா, பிக்கி மேல இருக்கிற பிரசிடென்ட் மேல அலிகேஷன் இருக்கும்போது அவங்க கான்ஸ்டிட் பண்ண கமிட்டியை வந்து எப்படி ரிலையபிளா இருக்குமா அப்படிங்கிற க்வெஸ்சன் பண்ணாங்க. அது வில் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அவங்க ஏதாச்சும் மிஸ்லீட் பண்ற மாதிரி தெரிஞ்சா கோர்ட் கண்ண மூடிட்டு இருக்காது, எப்பவும் நாங்க பாத்துப்போம், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அப்பதான் வந்து CBIக்கு இல்லாட்டி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு வந்து ஆர்டர் பண்றதாங்கிறது வீல் ரிசர்வேட்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கேஸ் வந்து பிக்கி தரப்புல அப்பாயின்மெண்ட் கமிட்டி வந்து எப்ப கமிட்டிக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் எந்த டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணல.
உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் வி ஆதிமூலம். IPL முறைகேடுகள் குறித்து இந்திய கிரிக்கெட் வாரியமே ஒரு விசாரணையை நடத்த வேண்டும் என்று கூறியுள்ளதை அடுத்து அந்த வாரியத்தின் விசாரணை நம்பகத்தன்மை கொண்டதாக இருக்குமா என்று ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகையின் ஆசிரியர் நிர்மல் சேகர் அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
ஸ்ரீனிவாசன் இப்ப BCCI எல்லாத்தினாலும் அது நம்பிக்கைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப புதிய ஒரு தலைவர் இண்டிபெண்டன்ட் பேனல்ல கான்ஸ்டியூட் பண்ணி அவங்க ஒரு ப்ரோப் உண்டாக்குனாங்கன்னா அதுல என்ன வருதுன்னு நம்ம பாக்கணும். அடுத்த நடவடிக்கையா BCCI என்ன ப்ரொபோசல் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி கொண்டு வராங்கிறது நம்ம பாக்கணும்.
ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகையின் ஆசிரியர் நிர்மல் சேகர்.
செய்திகளை தந்தவர் சிவராமகிருஷ்ணன். காங்கிரஸ் கட்சியின் தலைவி சோனியா காந்தி அவர்கள் இன்று முதன்முறையாக தமிழ்நாட்டில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இலங்கை இந்திய மீனவர்கள் இடையிலான பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்த போதிலும் கடுமையான முயற்சிகளுக்கு பிறகே அதிமுக அரசு அதற்கு அனுமதி அளித்தது என காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கலந்து கொண்டு பேசினார். அவர் தமிழகத்தில் கலந்து கொள்ளும் முதல் தேர்தல் பிரச்சார கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தில்லியில் இருந்து விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்த சோனியா காந்தி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி வந்தார். நண்பகல் சுமார் 12:30 மணி அளவில் பேச துவங்கிய சோனியா காந்தி முதலில் கடந்த 10 ஆண்டுகால காங்கிரஸ் அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார். இலங்கை விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு குறித்து இந்த கூட்டத்தில் விளக்கினார் அவர். இலங்கை விவகாரத்தில் தமிழக கட்சிகள் தங்களை குற்றம் சாட்டுவதாகவும், ஆனால் தங்கள் அளவுக்கு இலங்கை தமிழர்களுக்கு செய்தவர்கள் யாரும் இல்லை என்றும், ராஜீவ்காந்தி தன் உயிரையே தியாகம் செய்ததாகவும் சோனியா காந்தி தெரிவித்தார். இரண்டாயிரத்தி 2009 பிறகு இலங்கை தமிழர்களுக்கு எல்லா விதமான ஆதரவையும் காங்கிரஸ் அரசு செய்து வருவதாக சோனியா காந்தி குறிப்பிட்டார். அதே போல தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் போதெல்லாம் தங்களுடைய முயற்சியால் தான் விடுவிக்கப்படுவதாகவும், இருநாட்டு மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்த போதும் அதிமுக அரசு அதனை தாமதப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார் சோனியா காந்தி.
To obtain the concurrence of the AIDMK government here to allow for this meeting.
தற்போது நாடு மிகப்பெரிய அபாயத்தை சந்தித்து வருவதாகவும் சோனியா காந்தி குறிப்பிட்டார். மதவாதம், பணம், அதிகாரம் ஆகியவை ஒன்று சேர்ந்து வருவதாகவும், மதத்தின் அடிப்படையில் நாட்டை துண்டாட முயல்வதாகவும் சோனியா காந்தி தெரிவித்தார். தனது பேச்சினை முடிக்கும் முன்பாக கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கைகளான சென்னை வரை இரட்டை ரயில்பாதை, மத்திய பல்கலைக்கழகம் ஆகியவற்றை மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்ற முயற்சிப்பேன் என்றும் குறிப்பிட்டார். சுமார் 25 பேசிய சோனியா காந்தி காங்கிரஸ் வேட்பாளர்கள் யார் பெயரையும் கூறி வாக்கு சேகரிக்காமல் தமிழகத்தில் போட்டியிடும் 39 காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கும் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். இந்த ஆண்டுக்கான இந்திய தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மறைந்த இயக்குநர் பாலு மகேந்திராவின் கடைசி திரைப்படமான தலைமுறைகள் திரைப்படம் தேசிய ஒருங்கிணைப்பு பிரிவின் கீழ் சிறப்பு விருதை பெற்றிருக்கிறது. இது பற்றிய செய்திகளை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
2013 இந்திய தேசிய திரைப்பட விருதுகளில் தேசிய ஒருங்கிணைப்பு பிரிவின் கீழ் இயக்குநர் சசிகுமாரின் தயாரிப்பில் மறைந்த இயக்குனர் பாலு மகேந்திரா இயக்கிய கடைசி திரைப்படமான தலைமுறைகளுக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருது கௌதம் மேனன் தயாரிப்பில் இயக்குனர் ராம் இயக்கிய தங்க மீன்கள் என்ற திரைப்படத்திற்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று புதுதில்லியில் உள்ள தேசிய ஊடக நிலையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் 2013 61வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டன. அதில் தங்க மீன்கள் திரைப்படத்தில் தோன்றிய குழந்தை நட்சத்திரமான சாதனாவிற்கு சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதை அவர் மராட்டிய திரைப்படமான ஃபான்டிரி என்ற திரைப்படத்தின் குழந்தை நட்சத்திரமான சோம்நாத்துடன் பகிர்ந்து கொள்கிறார். மேலும் தங்க மீன்கள் திரைப்படத்தின் ஆனந்த யாழை என்ற பாடலுக்கு சிறந்த பாடலாசிரியர் விருது நா முத்துக்குமாருக்கு வழங்கப்படுகிறது. வல்லினம் என்ற தமிழ் திரைப்படத்தின் தொகுப்பாக்கத்திற்காக சிறந்த திரைப்பட தொகுப்பாளர் பிரிவின் விருதினை பெறுகிறார் சபு ஜோசப். 2013 61வது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த திரைப்படத்திற்கான விருது ஷிப் ஆஃப் தீசஸ் என்ற ஆங்கில ஹிந்தி திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது. சிறந்த நடிகருக்கான விருது ஹிந்தி நடிகர் ராஜ்குமாருக்கும் மலையாள நடிகர் சுராஜ் வெஞ்ஞானமூடுவிற்கும் வழங்கப்படுகிறது. சிறந்த நடிகைக்கான விருது ஹிந்தி நடிகை கீதாஞ்சலி தாப்பாவிற்கு வழங்கப்படுகிறது.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். தலைமுறைகள் திரைப்படத்திற்கு விருது கிடைத்திருப்பது பற்றி அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனரும் நடிகருமான சசிகுமாரிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
சந்தோஷமாகவும் இருக்கு, வருத்தமாகவும் இருக்கு. 2வது முறை தேசிய விருது, ஃபர்ஸ்ட் பசங்க, இப்போ தலைமுறை கிடைச்சிருக்கு. இந்த சந்தோஷமான தருணத்தில் வந்து இதை டைரக்ட் செய்த பாலு மகேந்திரா சார் எங்களோட இல்லைன்ற ஒரு வருத்தம் தான் இருக்கு. அவர் இருந்திருந்தா இன்னும் பெரிய சந்தோஷம் அடைஞ்சிருப்பேன். அவர் இல்லைன்ற வருத்தம் இருக்கு. பட் இந்த படம் கொடுத்ததுக்காக அவருக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன், நன்றி சொல்ல இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தோட நிகழ்வுகள் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். தலைமுறைகள் வந்து எனக்கு என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம். அவர் தான் இதுக்கான விஷயமாகவே கொண்டாடப்படணும். நான் வந்து இது டெடிகேட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல, இதுக்கு உரிமை முழுக்க கொண்டாடணும்னா அவருடைய அந்த ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு தான் நான் வந்து டெடிகேட் பண்ணணும்னு சொல்ல, அவங்களுக்கு தான் இது போய் சேரணும், அவங்களுக்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த படத்தில் அவங்களுக்கு அவங்களோட சேர்ந்து தான் பணிபுரிஞ்சோம் அந்த திரைப்பட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. ஸோ அவங்களுக்கு தான் நான் ஆக்சுவலாக இதை டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இதில் ஃபுல்லாக அந்த பசங்க தான் உழைச்சாங்க, அவங்க தான் கூடயே இருந்து எல்லாமே பண்ணாங்க. ஸோ அவர் அவரோட ஃபிலிம் ஸ்கூலுக்காக ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஸோ அதை நான் எடுத்து முன்னிறுத்தி கொண்டு போனேன் அவ்வளோதான். ஸோ அதுக்கு தான் அவங்களுக்கு தான் நான் இதை வந்து இது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.
இது ஏற்கனவே வந்து நீங்கள் தயாரித்த படத்துக்கு வந்து விருது கிடச்சிருக்கு. தலைமுறைகள் படத்துக்கு வந்து வேறு எந்த மாதிரியான விருதோ எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் வந்து இப்போ கிடச்சிருக்கிற விருது வந்து நேஷனல் இன்டெகிரேஷனுக்காக ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில். ஸோ இந்த இதை உங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்னவாக இருக்கும்?
இதை நான் கருத்து என்ன சொல்ல முடியும், நம்ம ஒன்று நினைப்போம் வேறு ஒன்று கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இது கிடைச்சிருக்கலாம், இது கிடைச்சிருக்கலாம், கடைசி ஒரு விவாதங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் எது கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஏன்னா இது எல்லாருடைய முடிவு, எல்லாருடைய முடிவும் சார்ந்த ஒரு விஷயம். அதுதான்
தலைமுறைகள் திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனரும் நடிகருமான சசிகுமார். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். ஊடகவியலாளர்கள் கொலையுண்ட சம்பவங்களில் குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியில் சிக்காத நிலைமைகள் நீடிக்கும் நாடுகளின் வரிசையில் உலகத்தில் 4வது இடத்தில் இலங்கை இருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாகவும் அதற்கு முன்னர் பிரதமராகவும் ஆட்சியில் இருந்திருக்கின்ற காலத்தில் 9 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டும் கொலையாளிகள் சட்டத்தின் பிடியில் சிக்காமல் இருக்கின்ற நிலைமையை மாற்றுவதற்கு அரசாங்கம் எந்தவிதமான அரசியல் ரீதியான விருப்பத்தையும் வெளிப்படுத்தவில்லை என்று சிபிஜே என்ற ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதற்கான குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஊடகவியலாளர்கள் கொலையுண்ட வழக்கு விசாரணைகள் தீர்க்கப்படாத நாடுகளின் பட்டியலில் உலகில் ஈராக், சோமாலியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக 4வது இடத்தில் இலங்கை இருக்கின்ற பட்டியலை சிபிஜே வெளியிட்டிருக்கிறது. கடுமையான மோதல்கள் நடந்து வரும் சிரியா, ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளும், பாகிஸ்தான், ரஷ்யா, நைஜீரியா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் இலங்கைக்கு அடுத்தபடியாக முதல் 13 நாடுகளின் பட்டியலில் அடக்கம். கடந்த 10 காலம் கடந்திருக்கின்ற ஊடகவியலாளர் ஐயாத்துறை நடேசனின் படுகொலை முதற்கொண்டு 2009 ஆண்டில் நடந்த லசந்த விக்ரமதுங்க படுகொலை வரை ஊடகவியலாளர்களின் பல கொலைகளின் பின்னணியில் அரசாங்கமும் இராணுவமுமே இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்ற சிபிஜே, குற்றவாளிகள் சட்டத்தின்படியில் சிக்காத நிலைமை உள்ளமையே பெருமளவிலான ஊடகவியலாளர்கள் நாடு கடந்து வாழ்வதற்கு காரணம் என்றும் தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் யுத்தத்துக்கு பின்னரான சூழ்நிலையில் ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பான சூழ்நிலையை உணர்கிறார்களா என்று இலங்கை தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒன்றியத்தைச் சேர்ந்த நிக்சன் அவர்களிடம் கேட்டேன்.
நேற்று கூட யாழ்ப்பாணத்திலே சுயாதீன செய்தியாளர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே இந்த நடவடிக்கை தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக அரசாங்கம் என்று பொதுவாக சொன்னாலும் கூட படைகளோடு சேர்ந்து இயங்கக்கூடிய குழுக்கள் அல்லது வேறு ஆயுத குழுக்கள் போன்ற இந்த விடயங்களில் ஈடுபடுகின்றன. குறிப்பாக இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அல்லது தமிழ் சார்ந்து எழுதக்கூடிய ஊடகத்துறையைச் சேர்ந்தவர்கள் தாக்கப்படுகின்ற அல்லது அச்சுறுத்தப்படுகின்ற நிலைமை என்பது தொடர்ச்சியாக தான் இருக்கின்றது. யுத்தம் நிறைவடைந்ததாக அரசாங்கம் கூறினாலும் கூட ஊடகத்துறை மீதான அச்சுறுத்தல் என்பது தொடர்ச்சியாக தான் வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பாதுகாப்பு அற்ற நிலைமையை ஊடகவியலாளர்கள் உணர்கின்றார்கள் என்றுதான் சொல்லக்கூடியதாக உள்ளது
என்றார் நிக்சன். காவல்துறை பேச்சாளர் SSP அஜித் ரோஹனிடமும் இது பற்றி கேட்டேன். இந்த கடந்த 10 காலத்தில் விடுதலை புலிகளின் காலத்தையும் உள்ளடக்க வேண்டும். அந்த காலத்தில் அவர்கள்தான் இந்த கொலைகளை செய்திருக்கிறார்கள். இப்போது 2 பேர் தொடர்பான பிரச்சனை தான் இருக்கிறது. ஊடகவியலாளர் பிரகீத் அக்னலிகூட காணாமல் போன விடயம் ஒன்று. அவர் கொலை செய்யப்பட்டதை எவரும் காணவில்லை. எனவே காணாமல் போன ஒரு சம்பவமாக, அதாவது ஒரு குற்றச்செயலாக கருதி நாங்கள் விசாரணைகளை தொடர்ந்தும் நடத்தி வருகின்றோம். அடுத்தது லசந்த் விக்ரமதுங்கவின் படுகொலை. அந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து சில தகவல்கள் கிடைத்தன. ஆனால் அவர் சிறைச்சாலைக்குள்ளேயே உயிர் விட்டார். ஆனால் யுத்த காலத்தில் பயங்கரவாத நடவடிக்கைகளால் கொல்லப்பட்டவர்கள் தொடர்பில் எம்மால் பதில் கூற முடியாது. அவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்கள் இப்போது இந்த உலகத்தில் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கக்கூடும். ஊடக சுதந்திரம் என்பது எமது நாட்டில் இப்போது உயர்ந்த அளவில் இருப்பதாகத்தான் எங்களால் கூற முடியும் என்று பதிலளித்தார் இலங்கை காவல்துறை பேச்சாளர் SSP அஜித் ரோஹன.
செய்திகளை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கையின் வடகிழக்கு மாகாணங்களில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பவராக இருப்பதால் அவர்களுக்கு கவுன்சிலிங் முகாம்கள் நடத்தப்பட இருப்பதாக ஜனாதிபதியின் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமல் போனவர்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்தி வரும் ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் கவுன்சிலிங் அதாவது உள ஆற்றல்படுத்தல் வழங்கும் வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருப்பதாக கூறுகின்றார் ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச.
கிளிநொச்சி யாபனே சா மடக்கலப்பு என டிஸ்ட்ரிக்ட் வல்ட கேட்ட பாசி அப்படி தெக்கதே தமாய் மே அத்துடன் வாங்கி பவுல் வல அய லுக்கு மானசிக அத்தியக்கு இன்னவை.
கிளிநொச்சி ஜாழ்ப்பாணம் மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் நடைபெற்று முடிந்த ஆணைக்குழுவின் அமர்வுகளின் போது காணாமல் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் உளறுதியாக பெரும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளார்கள் என்பதை அவதானிக்க முடிந்தது. சில முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் போது அந்நபர்கள் எங்கே எப்படி காணாமல் போனார்கள் அதற்கு யார் பொறுப்பு என்பது குறித்து சாட்சியங்கள் இல்லாமல் இருப்பது ஆணைக்குழுவுக்கு பெரும் பிரச்சனையாக உள்ளது. அது மட்டுமல்ல காணாமல் போனவர்களின் உறவினர்கள் மரணச்சான்றிதழ் பெறுவதையோ அல்லது நஷ்டஈடு பெறுவதையோ விரும்பவில்லை. ஆணைக்குழு எப்படியாவது கண்டுபிடித்து தர வேண்டுமென்று எதிர்பார்க்கின்றார்கள். இதன் காரணமாகவே அவர்களை உள ஆற்றல்படுத்த வேண்டிய தேவை எமக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் அவர்களின் எதிர்கால தேவைகள் வாழ்வாதாரம் பிள்ளைகளின் கல்வி போன்ற பிரச்சினைகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்படும். ஆணைக்குழுவினால் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டத்துடன் இந்த திட்டமும் அதாவது கவுன்சிலிங் வழங்கும் திட்டமும் பயன் தருவதாக அமையும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் என்றும் குறிப்பிட்டார் HW குணதாச. ஆனால் ஆணைக்குழுவின் இந்த திட்டமானது காணாமல் போனவர்களின் குடும்பத்தினர் மரணச்சான்றிதழ் மற்றும் நஷ்டஈடு பெறுதலை தூண்டுவதற்கான முன்னெடுப்பாகவே தாம் கருதுவதாக கூறுகின்றார் காணாமல் போனோரை தேடி கண்டறியும் குழுவின் தலைவரான சுந்தரம் மகேந்திரன்.
உண்மையான விடயம் என்னவென்றால் இந்த காணாமல் போனவர்களுடைய உறவுகளுக்கு ஏற்கனவே அரசாங்கம் அறிவித்திருந்தது மரணச்சான்றிதழ் அல்லது அவர்களுடைய நட்டஈடுகளை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று. ஆனால் எந்த ஒரு உறவுகளும் அதை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை எடுக்கவும் இல்லை, அது தொடர்பான கரிசனையும் காட்டவில்லை. அவர்கள் கேட்டதெல்லாம் எங்களுக்கு உரிய விசாரணை வேண்டும், அதுக்கு பொறுப்பானவர்கள் யார் என்று கூற வேண்டும், பொறுப்பானவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அதற்கு பிற்பாடுதான் இவ்வாறான ஒரு நிலையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று காணாமல் போனவருடைய உறவுகள் கூறியிருந்தது. காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அரசாங்கம் அறிவித்தாலே தங்களை தாங்களே தேற்றுக்கொண்டு எதிர்கால வாழ்க்கைக்கு தங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்பதற்கு அவர்கள் தானாகவே முன்வருவாக முயற்சிப்பார்கள். அதே குறித்து தங்களுக்கு ஏற்றவாறு தங்களுடைய பாதையை திறந்து அதிலே பயணிக்க வைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது
என்றும் குறிப்பிட்டார் சுந்தரம் மகேந்திரன். அதேவேளை காணாமல் போனோர் தொடர்பில் மரணச்சான்றிதழ் வழங்குதல் அல்லது நஷ்டஈடு வழங்குதல் என்பது எவர் மீதும் திணிக்க முடியாது என்று இது தொடர்பில் பதிலளித்தார் ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் நிகழ்ச்சியில் அடுத்ததாக. மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ போட்டியிடும் விருதுநகர் தொகுதியின் நிலவரம் குறித்த பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் அங்கு நேரில் சென்று திரும்பியிருக்கும் முரளிதரன்.
விருதுநகர் மக்களவைத் தொகுதி ஒரு வகையில் வித்தியாசமான தொகுதி. இரண்டு வெவ்வேறு விதமான குணாதிசயங்களை கொண்ட இரண்டு வெவ்வேறு மாவட்டங்களில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி இது. தொழிற்சாலைகள் நிறைந்த விருதுநகர் மாவட்டத்திலிருந்து சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளும் கோவில் நகரமான மதுரை மாவட்டத்திலிருந்து திருமங்கலம் திருப்பரங்குன்றம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளும் இந்த மக்களவைத் தொகுதிக்குள் இடம்பெற்றுள்ளன. 1998 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு வரை மதிமுக வசம் இருந்த தொகுதி. அக்கட்சியின் தலைவரான வைகோ இங்கே 2 முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 2009 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர் 3 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். எண்ணெய் வித்துக்கள், பட்டாசு, ஆப்செட் அச்சு, சிமெண்ட் என தொழிற்சாலைகள் நிரம்பிய இந்த தொகுதியில் சுமார் 14,25,000 வாக்காளர்கள் வசிக்கிறார்கள். முக்குளத்தோர், நாடார், நாயக்கர், தாழ்த்தப்பட்டவர்கள் உள்ளிட்டவர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் இந்த தொகுதியில் இந்த முறை 5 முனை போட்டி நிலவுகிறது. இந்த தொகுதியில் வைகோ மீண்டும் போட்டியிடுவதால் தமிழகம் முழுவதும் கவனிக்கப்படும் தொகுதியாக மாறியுள்ளது இந்த விருதுநகர் தொகுதி. கடந்த முறை வெற்றி வாய்ப்பை சுமார் 16,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தவறவிட்ட வைகோ இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக ஆகிய கட்சிகளுடன் இணைந்து மீண்டும் போட்டியிடுகிறார். பாஜக கூட்டணியின் நட்சத்திர பிரச்சாரகராக இருந்தாலும் தான் போட்டியிடும் தொகுதியின் சின்னஞ்சிறு கிராமங்களிலும் சென்று பிரச்சாரம் செய்கிறார் வைகோ. மதுவின் தீமை, இதற்கு முன்பு இந்த தொகுதிக்கு செய்த நன்மைகள் போன்றவற்றை பட்டியலிடுகிறார் அவர்.
சாராய கடை ஒழிக்க வைக்கத்தான் நான் பாடா பட்டிருக்கேன். அது போல கிராமங்கள்ல குடிநீர் பிரச்சனை, நல்ல வைத்திய வசதி இல்லை, நான் நிறைய முகாம்கள் நடத்தினதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்கள் குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டுதான் நான் தடுப்பூசி முகாம்கள், ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு அறுவை சிகிச்சை முகாம்கள்லாம் நடத்தினேன். உங்களுடைய நலனில் அக்கறையோடு இருக்கிறேன். எனக்கு ஜாதி மதம் கட்சியெல்லாம் தெரியாது. எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சேவை செய்வேன்.
அதிமுகவை பொறுத்தவரை பல ஆண்டுகளாக கூட்டணி கட்சிக்கு விட்டுக் கொடுத்த தொகுதி இது. இப்போது தனித்து நிற்கும் அதிமுக ராதாகிருஷ்ணனை களமிறக்கியிருக்கிறது. கட்சிக்குள் நன்றாக அறிமுகமானவர் என்றாலும் தொகுதிக்குள் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் ராதாகிருஷ்ணன். வேட்பாளர் வெகு நாட்களுக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டு விட்டதால் சுமார் 40 நாட்களுக்கும் மேலாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. தேமுதிகவின் அதிருப்தி எம்எல்ஏவான பாண்டியராஜனும் ராதாகிருஷ்ணனுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இரட்டை இலை இங்கு களமிறங்கி இருப்பதே பெரிய பலம் என்கிறார் அவர்.
புதுமலை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை தான் இன்னைக்கு இங்கே வேட்பாளர். இரட்டை இலை ரொம்ப நாளாக நிற்காது, இப்போ நிற்கிறாங்க. அந்த இதில் கொஞ்சம் பழைய எம்ஜிஆர் விசுவாசிகள், பழைய கட்சி விசுவாசிகள்லாம் திரும்பி வர்ற ஒரு நல்ல நிலை இன்னைக்கு வந்து பார்க்குறேன் நான்.
திமுகவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு களமிறங்கும் தொகுதி இது. வேட்பாளராக களமிறங்கி இருக்கும் தொழிலதிபரான ரத்னவேலு கட்சியினரிடம் பெரிய பரிச்சயம் இல்லாதவர் என்பது திமுகவிற்கு பலவீனம்தான். ஆனால் திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு போன்றவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். என்னதான் வைகோ நட்சத்திர வேட்பாளர் என்றாலும் தன்னால் அவரை வெல்ல முடியும் என்கிறார் ரத்னவேலு.
அதாவது கட்சியோட தலைவரா சாதாரண வேட்பாளராங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எங்களை பொறுத்தவரையில தொகுதி ரொம்ப சிறப்பா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இந்த தேர்தலில், இந்த தொகுதியில் மட்டுமல்ல ஒரு 32-35 தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பது உறுதி.
தற்போது இந்த தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஒரு புதிய சிக்கலாக உருவெடுத்திருக்கிறது சிவகாசி பட்டாசு தொழிலுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள். புதிய கட்டுப்பாடுகளும் உரிம கட்டண உயர்வும் பட்டாசு தொழிற்சாலை உரிமையாளர்களையும் தொழிலாளர்களையும் போராட்டத்தில் இறக்கியிருக்கிறது. இந்த பிரச்சனையை முன்வைத்து செவ்வாய்க்கிழமையன்று சிவகாசியில் முழு அடைப்பு போராட்டமும் உண்ணாவிரத போராட்டமும் நடத்தப்பட்டன. அனைத்து கட்சி தலைவர்களுமே வந்து தங்கள் ஆதரவை தெரிவித்து சென்றுள்ளனர். இருந்தபோதும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணாவிட்டால் அது தேர்தலில் எதிரொலிக்கும் என்கிறார் பட்டாசு தொழிற்சாலை உரிமையாளர்கள் சங்க தலைவரான செல்வராஜ்.
இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1/3 இந்த பொருளாதார வைத்து, இந்த பட்டாசு தொழிற்சாலையினுடைய பொருளாதார வைத்து தான் அமைந்திருக்கிறது. இது நிச்சயமாக இந்த பகுதியில் உள்ள பாராளுமன்ற தேர்தலில் கூடிய தொகுதியுடைய தோல்வியின் வெற்றியை இது கண்டிப்பாக பாதிக்கும்.
மத்திய அரசுதான் உரிம கட்டணங்களை உயர்த்தியது என்பதால் தற்போதைய எம்பியும் காங்கிரஸ் வேட்பாளருமான மாணிக்கம் தாகூருக்கு இது பெரும் தலைவலியாக உருவெடுத்திருக்கிறது. இந்த விஷயத்தில் எதிர்க்கட்சிகள் தான் குழப்புகின்றன என்கிறார் மாணிக்கம் தாகூர்.
லைசன்ஸ் ஃபீ உயர்த்த வேண்டும், ஆனால் 300% உயர்த்துவது நியாயமில்லை என்று பிரதமரிடம் பேசினேன். பிரதமர் உடனடியாக ஆனந்த் சர்மா அவர்களை அழைத்து அதை நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய எதிர்க்கட்சியை சார்ந்த நண்பர்கள் அதையும் அவர்கள் அரசியலாக்கி இப்பொழுது தேர்தல் கமிஷனுக்கு புகார் கொடுத்து பிரதமர் நிறுத்தி வைக்க சொன்னது நியாயமில்லை என்று சொல்லி பழையபடி புதிய கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என்று பெட்டிஷன் கொடுத்திருக்கிறார்கள்.
எம்பியான மாணிக்கம் தாகூர் மீது தொகுதிக்குள் பெரிய அதிருப்தி ஏதும் இல்லை என்றாலும் காங்கிரஸ் ஆளும் கட்சியாக இருப்பதால் அக்கட்சிக்கு எதிரான ஆலை இவருக்கு பாதகமாக இருக்கிறது. விருதுநகர் ராமமூர்த்தி சாலையில் மேம்பாலம் இதுவரை கட்டப்படாதது குறித்த அதிருப்தியும் அந்நகரில் நிலவி வருகிறது. கடந்த முறை திமுக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்ற மாணிக்கம் தாக்கூர் இந்த முறை தனித்து நிற்பதே தனது பலம் என்கிறார்.
இது காங்கிரஸுக்கு நல்ல நேரம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டுமே காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு, காங்கிரஸ் கட்சியை நம்பி வாக்களித்தவருடைய எண்ணிக்கை குறைவதற்கு காரணம் கூட எங்களோடு இருந்த நண்பர்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய கூட இருக்கின்ற நண்பர்கள் செய்கின்ற தவறுகளை நாங்கள் செய்த தவறுகளாக நினைப்பதனுடைய விளைவாக எங்களோடு இருந்தவர்கள் எங்கள் மேல் வருத்தப்படுவது காலத்தினுடைய கட்டாயமாக மாறியது. அது இப்பொழுது இருக்காது என்று நம்புகிறேன்.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறது. அக்கட்சியைச் சேர்ந்த சாமுவேல் ராஜ் தொழிலாளர்களின் வாக்குகளை கணிசமாக பெறக்கூடும். இங்கிருக்கும் மக்களை பொறுத்தவரை மின்சாரம், குடிநீர் போன்ற அடிப்படை பிரச்சனைகள் முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கின்றன.
90% கரண்ட் கட்டுது, அதுக்கப்புறம் குடிதண்ணீர், இந்த ரெண்டு பிரச்சனை தான் இப்போ தலை தூக்கி நிற்குது.
இங்கே வந்து இந்த விருதுநகர் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னா மின்வெட்டு இருக்குது. மின்வெட்டு அது வந்து ரொம்ப 16 மணி நேரம் கூட போகுது ஒரு நாளைக்கு. அது மட்டும் இல்லாமல் மது விளக்க ஒழிக்கணும், குடிநீர் பிரச்சனை ரொம்ப இருக்குது.
விவசாயம் தொழிற்சாலைகள் நிறைந்த தொகுதி, இரண்டு மாவட்டங்களில் பறந்திருக்கும் தொகுதி, ஐந்து முனை போட்டியை சந்திக்கும் தொகுதி, நட்சத்திர வேட்பாளரான வைகோ போட்டியிடுவது என ஒரு வித்தியாசமான களமாக இருக்கிறது விருதுநகர். தற்போதைய நிலையில் அதிமுக, திமுக, மதிமுக ஆகிய மூன்று கட்சிகளுக்கு இடையில்தான் யுத்தம் களைகட்டியிருக்கிறது.
விருதுநகர் தொகுதி நிலவரம் குறித்த பெட்டகத்தை தயாரித்து வழங்கியவர் முரளிதரன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.